பாயிரத்தீவினுடைய உருளை பார்த்து கொண்டிருக்கிறோம். விஞ்ஞான போத நூல் ஞாயிற்றை போன்றது, இருள் கெடும்படியாக ஞாயிறு எழுந்தாலன்றி கண்கள் காட்சியை எய்த மாட்டார். அதுபோல உள்ளத்திலே இருக்கிற அகத்திலே இருக்கிற இருளாகிய ஆணவ மலம் கெடும்படியாக செய்கின்ற திருஞான போதம் அது சூரியனை போன்றது. ஏனை சமய நூல்களால் இந்த ஆணவ இருள் அகலாது. எப்படி இந்த புற இருள் ஏனை ஒளிகளால் நீங்காதோ, உலகத்து இருள் மற்ற எத்தனை விளக்குகளை ஏற்றினாலும் முற்றிலும் நீங்காது. ஆனால் சூரியன் மெல்ல தலை காட்டினால் இந்த புற இருள் அனைத்து ஓடி மறைக்கும். அதுபோல மற்ற சமய நூல்களால் நீக்க முடியாத இந்த அகையில் ஆணவ மலம் அதனை நீக்க வல்லது சிவஞான போதம் என்ற இந்த ஒரே நூல் என்று அந்த ஓமையை சொல்லுகிறார். எனவே அந்த பகுதியை மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த ஓமையை கண் காண்டல் செல்லுதற்கு படர்ந்த ஞாயிறு போல, கண் காண்டல் பேரருக்கு படர்ந்த ஞாயிறு போல பிறகு பின்னால் எப்படி மாற்றிக் கொள்ள வேண்டும் ஒரு வழிகளை அருந்துயர் புறம்பையின் ஆன்மா நாடி கண் இருள் தீர்ந்து பெரும்பெயர் கடவுளை கண்டு மயர்வு அற அளித்த உயர் சிவஞான போதம். இப்ப அந்த பகுதிக்கு நாம் பொருள் காண வேண்டும். அதுல இரண்டு சொற்களை மட்டும் எடுத்து காட்டின முக்கியமான சொற்கள் நாடி கண்டு. அந்த சூரியன் வரவினாலே இரண்டு வகையான காட்சிகள் நமக்கு உண்டாகின்றன. சூரியனால் நமக்கு இரண்டு வகையான காட்சிகள், இருள் நீங்கிய உடனே முதலிலேயே தெளிவு காட்சி கிடைக்கின்றது. முதலிலே நிகழ்வது பொது காட்சி, நிர்விகற்ப காட்சி. அதாவது ஒரு பொருளை பார்க்கிற போது பார்த்த உடனேயே இது என்ன பொருள் என்பது விளங்கிவிடாது. முதலிலே இது ஒரு பொருள் என்ற அளவிலேதான் தெரியும். வேறுபடுத்தி அறிகின்ற அறிவு அப்போது நிகழாது. அதாவது ஒரு பொருள் மற்ற பொருளிலிருந்து வேறுபடுகின்ற நிலை, அப்படி வேறுபடுத்துகின்றவை ஒரு ஐந்து இருக்கின்றன. பெயர், ஒரு பொருளை இன்னொரு பொருளிலிருந்து வேறுபடுத்துவது பெயர் முதலில் இல்லையா, பெயர். இரண்டாவது இனம், இனம் இது மனித இனம், விலங்கு இனம், பறவை இனம். பார்த்த உடனே அடுத்து அந்த இனம் தெரிகிறது. முதலிலே பெயர், அடுத்து இனம், அடுத்து மூன்றாவது குணம். குணம், குணம் என்றால் நிறம் வடிவம், இவையெல்லாம் குணம் இருக்கு. இவை பொருளை வேறுபடுத்துகின்றன. பிறகு தொழில், நாலாவது தொழில். தொழில்னா அனைத்து செயல். பிறகு ஐந்தாவது உடைமை, உடைமை உடைமை. பெயர், பெயர், இனம், குணம், தொழில், உடைமை என்ற ஐந்து தான் ஒரு பொருளை மற்ற பொருள்களிலிருந்து வேறுபடுத்துகின்றன. இந்த ஐந்திலே ஒன்றாவது தெரிந்தால்தான் இது வேறுபட்ட பொருள் என்பது தெரியும். இந்த ஐந்திலே ஒன்று கூட புலப்படவில்லை என்றால் நமக்கு எல்லாமே ஒரே பொருளாகத்தான் தெரியும். இந்த ஐந்துமே தெரியவில்லை என்றால் எல்லாம் ஒரே பொருள் தான். இப்ப இருட்டிலே நமக்கு என்ன புலப்படுகிறது, எல்லா பொருளும் ஒன்றுதான், எல்லா ஒன்றுமே புலப்படவில்லை. எனவே இந்த வேறுபாடுகள் தான் பொருள்களை ஒன்றிலிருந்து மற்றொன்றை வேறு பிரித்து காட்டுகின்றன. எனவே இந்த வேறுபாடெல்லாம் தோன்றாத பொது காட்சிக்கு நிர்விகற்ப காட்சி என்ற பெயர். விகற்பம்னா வேறுபாடு, விகற்பம் என்றால் வேறுபாடு. சூரியன் அதி அந்த வைகிற நேரத்துல அதிகாலையில் அதனுடைய கிரணங்கள் மட்டும் மேலே தோன்றுகிற போது பொருள்கள் மங்களாக தோன்றும், தெரியும். ஆனால் பொதுவாகத்தான் தெரியும், இந்த வேறுபாடுகள் தெரியாது. எனவே முதலிலே உண்டாவது நிர்விகற்ப காட்சி, சூரியனால் நமக்கு கிடைப்பது முதலிலே நிர்விகற்ப காட்சி. சூரியனே வரவில்லை என்றால் இந்த காட்சியும் இல்லை. எனவே சூரியன் முதலிலே தோன்றி நிர்விகற்ப காட்சியை தருகிறது. அடுத்து இரண்டாவது நிலையில தான் அந்த சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் அந்த பொருள்களிலே பட்டு கண்ணுக்கு இது என்ன பொருள் என்ற தெளிவை தருகிறது. அது இரண்டாவது காட்சி, சவிகற்ப காட்சி. நிர் என்றால் இல்லைன்னு அர்த்தம். நிர்விகற்பம்னா வேறுபாடு இல்லை, வேறுபாடு இல்லாத காட்சி முதலாவது. ச விகற்பம், ச என்றால் கூடிய, விகற்பத்தோடு கூடிய, வேறுபாட்டோடு கூடிய காட்சி. அது ரெண்டாவது, வேறுபாட்டோடு கூடிய காட்சி. எனவே சூரியன் கண்ணுக்கு செய்கிற உதவி எத்தனை? மூன்று. ஒன்று, கண்ணில் உள்ள இருளை முதலிலே ஓட்டுகிறது, நீக்குகிறது, இருளை நீக்குகிறது. இரண்டாவது, பொது காட்சியை உண்டாக்குகிறது, தருகிறது. நிர்விகற்ப காட்சியை நிகழ்த்துகிறது, கண்ணுக்கு தருகிறது. மூன்றாவது, சவிகற்ப காட்சியை, தெளிவு காட்சியை உண்டாக்குகிறது. இது சூரியனால் கண்ணுக்கு நிகழ்கிற நன்மை. அதே போலத்தான் இந்த சிவஞான போதமாகிய நூல் ஆன்மாவுக்கு, இந்த கண்ணுக்கு உபமேயம் எது என்றால் ஆன்மா. கண்போல இருப்பது ஆன்மா. ஆன்மாவுக்கு அதனுடைய அறிவிலே இருக்கிற ஆணவ மலமாகிய மறைப்பை, ஆணவ மல மறைப்பை இந்த ஞான நூலாகிய சிவஞான போதம் நீக்குகிறது. அகையுருளை நீக்கி முப்பொருள்களை பற்றிய பொது இயல்பை, முப்பொருள்களுடைய பொது இயல்பை உணர்த்து முதலிலே தருகிறது. சிவஞான போதம் முப்பொருள்களினுடைய பொது இயல்பை ஆன்மாவுக்கு உணர்த்துகிறது. அதன் பின்னர் அந்த முப்பொருள்களினுடைய உண்மை இயல்பை உணர்த்துகிறது. அந்த பக்குவமானாக்கன் இந்த நூலை, சிவஞான போத நூலை ஞானாசிரியர் முகமாக கேட்கின்ற போது முதலிலே பொது இயல்பு, பொருள்களுடைய பொது இயல்பை உணர்கிறார். மாணாக்கன் ஆசிரியர் மூலமாக இந்த நூலை கேட்டு சிந்திக்கின்ற காலத்தில், கேட்டல் சிந்தித்தல் இந்த இரண்டையும் செய்கிற போது அவனுக்கு முப்பொருள்களினுடைய பொது இயல்பு விளங்கும். எனவே கேட்டல் சிந்தித்தல் அந்த ரெண்டினாலும் பொருள்கள், முப்பொருளினுடைய பொது இயல்பு விளங்கும். அப்படி அந்த மாணாக்கன் பொது இயல்பை, தன்னுடைய பொது இயல்பையும் தலைவனாகி இறைவனுடைய பொது இயல்பையும் உணர்ந்த காலத்திலே ஆணவ மலம் அவனிடமிருந்து நீங்குகிறது. பொது இயல்பை உணர்வதனாலே ஆணவ மலம் நீங்கும். ஆணவ மலம் நீங்கினாலும் அதனுடைய வாசனை நீங்காமல் இருக்கும். அந்த மாணாக்கனிடம் ஆணவ மல மலவாசனை இருக்கும். அந்த மலவாசனை அவ்வப்போது தலை காட்டி அவனை அந்த உலக மயக்கத்தை தரும், அவனுக்கு உலக மயக்கம் தரும், இறைவனை மறக்கும்படி செய்யும். எனவே மலவாசனைதானே என்று எளிமையாக கருதிவிட முடியாது. விளக்கு அற்றம் பார்க்கும் இருள் போல என்று திருக்குறளில், விளக்கு அற்றம் பார்க்கும் இருள் போல, அந்த இருள் விளக்கொளி வந்தபோது இருள் என்ன செய்கிறது, அதன் அடியிலேதான் மறைந்திருக்கிறது. எப்போது இந்த ஒளி ஆமா நீங்கும் என்று அது காத்துக் கொண்டிருக்கும். அதுபோல இந்த மாணாக்கனை அனுபவமலை நீங்கினாலும் அதனுடைய வாசனை எப்போது வந்து பற்றலாம் என்று காத்துக் கொண்டிருக்கும். எனவே மாணாக்கர்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். நாங்கள் ஞானம் பெற்று விட்டோம் என்றெல்லாம் இருந்துவிட முடியாது. இந்த உலகத்திலே இருக்கிற வரை, இந்த உடம்போடு கூடி இருக்கிற வரை அந்த மலவாசனை இருந்தே தீரும். ஏன் நான் வாழ்க்கையில பார்க்கிற முடியும், எத்தனையோ பெரியவர்கள் வலிக்கு விழுகிறார்கள், துறவிகள் ஞானம் பெற்றவர்களும் நழுவுகிறார். அது இந்த மலவாசனையினாலே வருகிற நிலை. எனவே மிகுந்த கவனமாக இருக்க வேண்டியிருக்கு என்று நம்முடைய ஞான நூல்கள் எச்சரிக்கின்றன. அதற்கு காரணம் எல்லாம் சொல்லி இருக்கிறது சிஞான போதனை. எனவே அந்த மலவாசனையும் தீர்ந்தால்தான் என்ன கிடைக்கும், சிவானுபவம். சிவானந்தம் அப்போதுதான் கிடைக்கும். எனவே சிவானுபவத்தை பெறுவதற்கு இது தடை, மலவாசனை. அந்த மல வாசனையும் நீங்க பெற்று இந்த ஆன்மா சிவானந்தத்திலே பிழைக்கும்படியாக செய்வது இந்த சிஞானபோத நூல். எனவே இந்த கருத்தையெல்லாம் அந்த அருந்துயல் புறம்பையின் ஆன்மா நாதி கேட்டால் என்ன பொருள் சொன்னோம், பொது இயல் நாடின் ஆராய்ந்தே என்று பார்த்தவங்கள நாடி என்றால் ஆராய்ந்து. எனவே முப்பொருள்களுடைய பொது இயல்பை ஆராய்ந்து அதனாலே என்ன பயன் கிடைக்கும், இல்ல கண்ணீருள் தீர்ந்து ஆணவ மலம் நீங்க கண்ணீருள் தீர்ந்து அடுத்து என்ன அறிதல் பெற வேண்டும், முப்பொருள்களுடைய உண்மையியல் அது பெரும்பெயர் கடவுளை கண்டு அது காணுதல் அனுபவம். முப்பொருள்களுடைய உண்மையியலை அனுபவமாக கண்டு அப்படி அதன் பயனாக என்ன உண்டாகும், மயர்வு. மயர்வுன இந்த மலவாசனை அது மல மயர்வு அற, மயர்வு அற அந்த அந்த மயக்கம், உலக மயக்கம் மயர்வு நீங்க அதனாலே சிவானந்தம் பெற்று அது சொல்லப்படவில்லை, நாம் அறிவித்துக் கொள்ள வேண்டும். முடிவிலே அந்த சிவானந்தமாகிய முக்தி பேற்றை பெறுதற்கு உதவுவது இந்த நூல் சிவஞான போதம். இதை இன்னும் கொஞ்சம் இந்த பகுதி இன்னும் கொஞ்சம் பார்க்க வேண்டும். இப்ப அருந்துயல் குரம்பையின் ஆன்மா நாடி, நாடி என்றால் ஆறாவது பொருள்களை ஆராய்வதற்கு நமக்கு எது கருவி, புலப்படாத பொருளை அறிந்து கொள்வதற்கு நமக்கு உதவுகிற கருவி, ஆராய்வதற்கு உதவுகிற கருவி எது, புலப்படாத பொருளை அறிவதற்கு எது உதவுகிறது நமக்கு, ஆமா அளவை, அளவை தான் அளவை. அளவை மூன்று, அதில் ஆராய்ச்சி என்று சொல்லப்படுகிற அளவை எது, கருதல். கருதல் அளவை தான் ஆராய்ச்சி. ஆட்சி அளவை நேராகவே பார்த்தல் அனுமானம், அனுமானம் அல்லது கருதல் அளவு. கருதல் என்ன பொருள்? சிந்தித்தல். கருதல் என்றால் சிந்தித்து அறிதல், கருதல் அளவை. சிந்தனை மூலமாக, ஆராய்ச்சியின் மூலமாக கிடைக்கிற அறிவுதான் கருதல் அளவு. அதற்கே அனுமானம் தெரிவித்திருக்கிறார்கள் வடமொழியில. கருதல் அளவை அனுமானம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் தெரியுமா? அனுமானம் நீங்க யூகித்து சொல்றீங்க, இதுதான் பொருள். அனுமானம் நான் சொல்ல பத்தி கேக்குறேன், அந்த சொல்லி தெரியும். இந்த நூலா போட்டா அது வடமொழி முறையில, ரெண்டு சொல்லி போட்டா தமிழ் முறை. எந்த முறையும் எழுதி கொடுங்க. ஏன்னா தமிழிலே இடையிலே அந்த தன்னகரம் வராது. தமிழ் வார்த்தையில இடையிலே இந்த தன்னகரம் வராது. என்ன ரன்னகரம் தான் வரும். நம்ம மொழியில சொன்னா விளங்க மாட்டேங்குது. எனவே அணு என்ற சொல்லுக்கு ரெண்டா பிரிக்க ரெண்டு சொற்கள். மானம் என்றால் அறிவு, மானம் என்றால் அறிவு. அணு என்றால் பின்னே என்ற சொல், பின் பின் என்ற. பல்லவிக்கு பின்னால் என்ன வருது? அதனால்தான் அந்த பேர் பின்னே வரும். அதேதான் அனுபந்தம். புத்தகத்துக்கு பின்னால சுற்றேற்கை அனுபந்தம். அனுபவம், அனுபவங்கிற ஒரு சொல்லிலே இருக்கு. அனுபவம் பின்னாலே தான், பின்னாலே பெறுவதுதான் அனுபவம். எனவே அணு என்றால் பின், அனுமானம். எனவே ரெண்டையும் சேர்த்து சொன்னால் என்ன அறிவு? பின்வரும் அறிவு. பின்வரும் அறிவு, பின்வரும் அறிவுன்னா எதுக்கு பின்னால வருகிற அறிவு? பின்னாடி வருகிற அறிவுன்னா எதுக்கு பின்னால? காட்சிக்கு பின்னாடி, காட்சிக்கு பின்னாடி வருகிற அந்த புகையை தூரத்துல காணுகிறோம், அது காட்சி. புகையை காணு, புகை தெரிகிறது. அதை வைத்து நாம் அங்கே நெருப்பு இருக்கிறது என்று துணிக்கிறோம், அது அனுமானம். அது பின்னாடி வருகிறார், கிடைக்கிறார், மறைந்திருக்கிற பொருளை அறிகிறார். எனவே புகைக்கும் நெருப்புக்கும் விட்டு நீங்காத தொடர்பு உண்டு என்பதை நாம் முன்னே அறிந்திருக்கிறோம், முன்னே அறிந்திருக்கிறோம் காட்சியினால். அந்த முன்னறிவு இல்லை என்றால் தெரியாது. என்ன புகை இருந்தாலும் நமக்கு தெரியாது. புகைக்கும் அந்த மறைந்திருக்கிற நெருப்புக்கும் இடையிலே விட்டு நீங்காத சம்பந்தம் இருக்கிறது என்பதை முன்னே காட்சியினால் கண்டிருந்தால்தான் பின்னாலே நாம் அனுமானத்தாலே உணரும். எனவே பின்வரும் அறிவு. அதனாலே அனுமானத்துக்கு காட்சி கருதல் அளவை என்பது ஒரு பெயர். இன்னொரு பெயரும் சொல்லுவார். பெரும்பாலும் நீங்கள் வெளிப்பட்டிருக்கிறீர்களா? இன்னொரு பெயர் வழி அளவை. வழி அளவை காட்சியின் வழியாக அறிவு, காட்சியின் வழியாக வழி அளவை. எனவே முப்பொருள்களுடைய பொது இயல்பை காட்சியினாலே நாம் அறிய முடியாது. கருதல் அளவை என்ற அனுமானத்தின் மூலமாக முதலிலே பொது இயல்பை உணர வேண்டும். அதை அருந்துயர் குரம்பையின் ஆன்மா நாடி என்ற வரியிலே உணர்த்தி இருக்கிறார். இப்போ அனுமானம் என்றால் என்ன தேவை? என்ன தேவை அனுமானத்துல? அந்த மறைந்திருக்கிற பொருளுக்கும் தொடர்பு. அது தெரிந்தால்தான் அதுதான் முக்கியமான உறுப்பு அனுமானத்துல. ஏது என்பார், ஏது அந்த மேற்கோத்தரம்.